பைபிள் எட்டாவது அதிகாரம் எடுத்துக்கலாம்.
எட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 8, மேத்யூ எட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம். இயேசு கப்பர்நோமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே இருக்கிற புறம்பே இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயும் நம்ம படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இயேசுடைய ஊழியோ அவர் ஊழியம் செஞ்சு இந்த உலகத்தில் அங்கங்க போகும்போது அவர் கூடயே நம்ம போய் அவர் செய்யற காரியங்கள், அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவர் செய்யற காரியங்களை பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இந்த புத்தகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கலாம். இது வந்து ரொம்ப அது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப அதிசயமா இருக்கும். இது மத்த ரோமர் படிக்கிற மாதிரி, தியாலஜி படிக்கிறோம், கலாத்தியர் படிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஆக்சுவல் ரியல் நிகழ்வுகள்ல அவரோடே நம்ம போய் அவர் பார்க்கிற காரியங்களை பார்த்து அவர் பேசுற காரியங்களை கேட்டு அவரோடு அனுபவிக்கிற ஒரு அனுபவம் ஆயாதையானவர் நம்மளுக்கு கொடுக்கணும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப ஒரு ரொம்ப உற்சாகமா நம்மளுக்கு இருக்கும், ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கறதாக நம்மளுக்கு இருக்கும். இந்த பகுதியில் மத்தேயு வந்து இயேசுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு வெளிப்படுத்துறார். அவர் எவ்வளவு சல்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை, அவர்தான் மேசியா என்பதை, அவருடைய வல்லமை, அவருடைய பவர், அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துறார். இயேசு அவருடைய வல்லமைய வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்களை தெரிந்திருக்கலாம். ஒரு குரங்கு கடவுள் எப்படி மலையை தூக்கிட்டு போற மாதிரி, அதே மாதிரி அவரும் ஒரு பெரிய மலையை தூக்கி காமிச்சிருக்கலாம். எனக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது பாருங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். இல்ல ஒரு சூப்பர்மேன் மாதிரி பறந்து, இல்ல ஒரு பெரிய கதாநாயகர்கள் செய்யற மாதிரி பெரிய அதிசயங்கள் செஞ்சு அவர் காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யல. மனிதர் துயரம் வேதனை படுகிற அந்த துயரத்தில் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சுகம் கொடுத்து தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அதான் நம்ம இதுல பாக்குறோம். மத்தேயு 9, அவர் செஞ்ச ஆயிரக்கணக்கான அற்புதங்கள்ல மத்தேயு வெறும் 9 அற்புதங்களை மாத்திரம் எடுக்கிறார். இந்த 8வது அதிகாரத்துல 3 அற்புதங்களை நம்ம காட்டுறார். அற்புதங்கள் மூலமா 8-9 அதிகாரங்கள்ல, நான் தான் தேவன், எனக்குத்தான் சகல அதிகாரம் இருக்கிறது, அசாதாரணமான கடவுள் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்தார் என்றதை தவிர்த்து வேற எந்த விளக்கமும் கொடுக்க முடியாத வழக்கு அவருடைய அற்புதங்கள் இருந்தது. அப்பேற்பட்ட அற்புதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஒரு 1-4 வரைக்கும் ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். எவ்வளவு அருவறுப்பான ஒரு நிலையில் இருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் சொஸ்தமாக்குனத, சுகம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு போன வாரம் ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு பிச்சைக்காரனை தான் பார்த்தோம். ஒரு தீட்டுப்பட்டவன் மாதிரி யூத கலாச்சாரத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த வாரம் ஒரு ஐஸ்வர்யவான், மிகுந்த வல்லமை உடையவன், மிகுந்த சிறந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றது பார்க்க போகிறோம். அதான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். இப்படி இருந்த இந்த மனுஷனையும் பார்த்தோம்னா நூற்றுக்கு அதிபதி, இந்த நூற்றுக்கு அதிபதியும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு புறமதஸ்தன், அவர் யூதன் இல்லை, புறமதஸ்தன், ஒரு ஜென்டைல், வேர்ஸ்ட்லயே வேர்ஸ்ட்லி ஒரு ரோமன் சோல்ஜர். அதுதான் ரொம்ப பயங்கரம். ஏன்னா ரோம், இஸ்ரேல் அந்த காலத்தில் ரோமுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருந்துச்சு. தங்களுடைய பூமியா இருந்தாலும் ரோம் வந்து அவங்களை ஆக்கிரமித்து கொண்டு அவங்களை கட்டி ஆண்ட ஒரு காலம், இயேசு காலம். அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த கட்டி ஆள்றது மாத்திரம் இல்ல, அவங்க பூமியிலேயே அவங்க கிட்டயே டாக்ஸ் வாங்கினா எப்படி இருக்கும், இன்னும் அதுவும் இன்னும் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப பிடிக்காது. யாரு? ஒன்னு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவங்க அவங்கள ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவர் தான் மத்தேயும் இதை எழுதினவர், டாக்ஸ் கலெக்டர். இன்னொன்னு பிடிக்காது வந்து சோல்ஜர்ஸ். ஏன்னா டாக்ஸ் கலெக்டர், அந்த ரோமுடைய ரூல அமலுக்கு கொண்டு வரவங்க இந்த சோல்ஜர்ஸ் தான் இல்லைங்களா. டாக்ஸ் கட்டலாம் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறவங்க அவங்க தான். அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ல இவர் ஒருத்தர் பாருங்களேன். இந்த வசனத்தை பாருங்க, 5வது வசனத்தில் இயேசு கப்பர்நவுமில் பிரவேசித்த போது. இந்த அற்புதங்கள், இப்ப 3 அற்புதங்கள் நடக்க போது இந்த அதிகாரத்துல. குஷ்டரோகியை பார்த்துட்டோம், இப்ப நூற்றுக்கு அதிபதிக்கு நடக்க போது. இது 3 ஒரே நாள்ல தான் நடந்துச்சு. அவர் பிரசங்கத்தை முடிச்சு மலையிலிருந்து இறங்கி வரும்போது கப்பர்நவுமுக்குள்ள வர்றார். கப்பர்நவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு நகரம், ரொம்ப அழகான நகரம். எப்படின்னா ஒரு பீச்சு பக்கத்துல சைட்ல ஃபுல்லா வீடுங்க இருந்து ஒரு நகரம் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான சீனரி, ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பாட், அது ரொம்ப அழகான நகரம். ஆனா அந்த நகரம் இப்ப இல்ல. ஏன்னா இயேசு அதை சபிச்சதுனால இப்ப இருக்கிறது, அது சுத்தி நகரங்கள் இருக்கு, கப்பர்நவுமில் ஒரு வீடு இல்லை. ஏன்னா அவருடைய சாபம் இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கு. ரொம்ப பழான இடமா தான் இருக்கு, அவ்வளவு நல்ல நகரமா இருந்தது அந்த நகரம். பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல இயேசு வந்து அவருடைய ஹெட் குவார்டர்ஸ், அங்க வந்த பிறகு அங்கதான் அவர் செட்டில் ஆக போறார். அங்க இருந்து தான் அவருடைய ஊழியத்தை சுத்தி அவர் செய்ய போறார். அதான் அவருடைய மெயின் சென்டர். அங்க இருந்து தான் பல சீஷர்கள் அவருக்கு வந்தாங்க. பேதுருக்கும் ஒரு வீடு இருந்துச்சு அந்த இடத்துல பாருங்களேன். பெங்களூர்ல வீடு இருக்கிற மாதிரி பேதுருக்கு கப்பர்நவுமில் ஒரு வீடு இருந்திருக்கு. நல்லா அந்த வீடு ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டார். பேதுருடைய வீடு அங்க இருந்துச்சு. அந்த நகரத்துக்குள்ள வராரு. அங்க வரும்போது அங்கத்தான் என்ன நடக்குது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நூற்றுக்கு அதிபதி ஒருத்தவன் அவரிடத்தில் வர்றார். ஒரு கப்பர்ணம் வந்த ஒன்று. மத்தேயு வந்து நேரடியாக விஷயத்துக்கு போயிடுறார். லூக்கா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். லூக்காவில் 7வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தோம்னா இந்த நூற்றுக்கு அதிபதி நேராக வரல. இந்த நூற்றுக்கு அதிபதி சில யூதர்களை தன்னுடைய பிரதிநிதிகளாக அனுப்புறார். நேரா வரல, அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அங்கேயும் வித்தியாசமா இருக்கு நம்ம நினைக்க கூடாது. மத்தேயு ஃபேக்ட்ஸ் சொல்றாரு. ஆனா நூற்றுக்கு அதிபதி தான் இயேசுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஆனா சில யூதர்களுடைய மூலமாக இவர் அனுப்பிச்சாருன்னு நம்ம லூக்ல பார்த்து கத்துக்கிறோம். நேரடியாக அவர் வரல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தன்னை பாத்திரர் அல்ல, இயேசு கிட்ட வந்து நேரடியா வர்றது கூட பாத்திரர் அல்ல அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறார். நூற்றுக்கு அதிபதி யார் இவரு? நூற்றுக்கு அதிபதி, நூற்றுக்கு அதிபதினு பார்த்தோம்னா பைபிள்ல பல நூற்றுக்கு அதிபதி வராங்க. நிறைய பேர் கெட்டவங்க இருந்தாங்க. ஆனா பைபிள்ல வர நூற்றுக்கு அதிபதி எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தவங்க. இந்த ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பிறகு அந்த சிலுவை காட்சியெல்லாம் பார்த்த பிறகு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு அறிக்கை செஞ்சது ஒரு நூற்றுக்கு அதிபதி தான். அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறோம். அதை தவிர்த்து சபை வளர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை போகும்போது இப்ப நம்ம படிக்க போறோம். முதல் முதல் கொர்னலியஸ் அப்படின்றவர் புறமதஸ்தலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள். அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. புறமதஸ்த சபை சுவிசேஷம் வந்து புறமதஸ்தல் போற போது அந்த நூற்றுக்கு அதிபதி மூலமா தான் போச்சு. அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. பவுலுக்கு அநேக நேரத்தில் பவுலுடைய உயிரை காப்பாத்தினது ஒரு நூற்றுக்கு அதிபதி தான். அந்த கப்பல் சேதம் ஆன பிறகும் எல்லா பிரிசனர்ஸும் சாகடிக்கணும்னு பார்க்கும்போது பவுல் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி யாரையும் சாகடிக்கல. அந்த மாதிரி நல்ல அவங்கள தான் பார்க்குறோம். இதில் அருமை அழகா என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறதுன்றத தன்னுடைய செயல்னால விசுவாசத்தினால வெளிப்படுத்துறார். இந்த இயேசுடைய ஊழியம் முடிஞ்சு அவர் சிலுவையில மரிக்கும் போது இயேசுதான் தேவனுடைய குமாரன் அறிக்கைடுறதும் ஒரு நூற்றுக்கு அதிபதி. பாருங்களேன் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறேன், ஆரம்பத்திலயும் இதுலயும் பாக்குறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு மிலிட்ரி லீடர், ஆர்மிக்கு அவர் டைட்டிலே நமக்கு சொல்லலாம். நூற்றுக்குன்னா நூறு பேருக்கு, அது நூறு பேருக்குன்னு தான் இல்லை, அது செஞ்சுரின்னு பேர் கொடுத்தாலும் சில நூற்றாயிரம் பேருக்கு அவங்க அதிகாரிகளாக இருப்பாங்க. ஆனால் மெயினாக நூறு பேருக்கு, செஞ்சுரியன்னா நூறு பேர் அவங்க கீழே இருப்பாங்க. அவர் கமாண்டர், லிட்ரல் கமாண்டரு, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பொறுப்புள்ளவர், பெரிய பதவி உள்ளவர், அதை நம்ம பார்க்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி கப்பர்ணம் வந்து ஒரு பார்டர் ஏரியாவா இருந்ததுனால், பார்டர் ஏரியா தெரியும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், சில சண்டைகள் நடக்கும், அதனால அங்க அவர் இருக்கார். அது மாதிரி ரொம்ப செழிப்பான இடம், அந்த செழிப்பான இடத்துல டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கலெக்ட் பண்ணோன்னு ரொம்ப செக்யூரிட்டி கொடுத்து அவர் அங்க இருக்கிறார். ரொம்ப அந்த இடத்துல இவர் வர்றார். இதுல என்ன ஒரு பெரிய இதுன்னா, இயேசு முதலாவது ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு, அடுத்ததாக மத்திய எடுக்கிற அற்புதம் யாருக்கு, ஒரு புறமதஸ்தனுக்கு. யூதர்களுக்கு முதலே புறமதஸ்தருங்க பிடிக்காது, அதுலயும் ரொம்ப பிடிக்காத புறமதஸ்தருங்க வந்து இந்த சோல்ஜர்ஸ், ரோமன் சோல்ஜர்ஸ். அதுலயும் இன்னும் ரொம்ப மோசமா இவர் ரோமன் சோல்ஜர் நம்ம கிட்ட வசூலிக்கிற ரொம்ப அருவருப்பாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதிகளும் யூதர்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இவங்க மதவெறி பிடிச்சவங்க, பல சடங்குகளை வச்சிருக்கிறவங்க, இவங்களை அடக்குறது ரொம்ப கஷ்டம், இவங்க கிட்ட ஏன் தான் வரமோன்னு யூதேயால கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், பிலாத்துக்கு எப்படி வெறுத்தான், அதே மாதிரி ரோமன்ஸ் வந்து யூதர்களை வெறுக்கவான், அந்த மாதிரி ஒரு உறவு இருந்துச்சு. அந்த டைம்ல ரோம் வந்து, ரோம்ல இருந்து அனுப்ப மாட்டாங்க சோல்ஜர்ஸ், அவங்க எங்க போய் ஆக்கிரமிச்சாங்களோ அங்கேயே சில பேரை செலக்ட் பண்ணி அவங்க போடுவாங்க. ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதி இன்னும் மோசத்துல என்னன்னா, அங்க யூதர்கள் யாருமே ரோம்ல சேர மாட்டாங்க ஆர்மியில, அதனால யாரதான் எடுத்திருப்பாங்கன்னா சமாரியர்களை தான் எடுத்திருப்பாங்க. ஒருவேளை இவர் சமாரியனா இருக்கலாம், சமாரியருங்க வந்து பாதி யூதன் பாதி புறமதஸ்தன் மாதிரி, ஒரு யூதனுக்கும் ஒரு புறமதஸ்தனுக்கும் பிறந்தவங்க தான் சமாரியர். யூத கலாச்சாரத்தை அந்த பாரம்பரியத்தை விட்டு துரோகம் செஞ்சு புறமதஸ்தரை போய் திருமணம் செய்து பிறந்த ஒரு குழந்தைங்களுக்கு பேர் தான் சமாரியர்கள். அவங்க ரொம்ப மோசமா பார்ப்பாங்க, பேசலாம் பாக்குறோம், சமாரியன் தான் ரொம்ப மோசம், புறமதஸ்தர்லயே வேர்ஸ்ட் சமாரியருங்க. பாருங்களேன் இவர் ஒரு சமாரியனா இருந்திருக்கலாம். நம்ம ஊர்ல இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் இல்லைங்களா, பிரிட்டிஷர்ஸுக்கும் இந்தியாவில இருந்தவங்களுக்கும் பிறந்தவங்க தான் ஆங்கிலோ இந்தியன், அந்த மாதிரி சமாரியருங்க. அவங்கள ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க யூதருங்க. இவரு முதல்ல புறமதஸ்தன், அது மாத்திரம் இல்லாம தங்களை ஆளுகிற சோல்ஜரு, அது மாத்திரம் இல்லாம சமாரியன்ன உடனே இவர் மேல பயங்கரமான வெறுப்பு இருக்கும், பயங்கரமான வெறுப்பு இருக்கும். சரி, ரொம்ப வெறுப்பு. இப்படிப்பட்ட மனுஷன் அங்க வர்றார். ஆறாவது வசனத்தில் அவர் வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான், கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவருடைய வேலைக்காரன் சரியில்லை, வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, திமிர்வாதமாய் கொடிய வேதனை. திமிர்வாதம்னா நம்முடைய தலையில அடிபட்டோ இல்ல ஸ்பைனல் கார்டில் அடிபட்டோ ஒரு பெராலிசிஸ் மாதிரி வந்து வாய் கோணையா போய், கை கோணையா போய், காலெல்லாம் உடம்பே நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சு ரொம்ப இழுத்துக்கிட்டு ரொம்ப வேதனை. அந்த காலத்துல ரொம்ப வேதனைப்படும், ரொம்ப கொடிய வேதனை. அந்த மாதிரி ஒரு கொடிய வேதனைய அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் சாக போறான். அந்த நிலையில் ஒரு வேலைக்காரன் இந்த திமிர்வாதியூருக்கு இருக்கார். இது ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஏன் ரொம்ப அழகான பகுதினா, இந்த மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவரை பத்தி அவ்வளவு எனக்கு தெரியாது, இது போன வாரம்லாம் படிக்கும் போது ரொம்ப ஒரு அட்மயர் பண்ணி ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ரொம்ப அதிசயமான பதவி இது பகுதி. ஏன்னா இந்த பகுதி இயேசுடைய ஒரு எமோஷனல் லைஃப்குள்ள நம்மளை கொண்டு போகுது. இது வரைக்கும் வேதம் அவ்வளோ அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுல அவர் என்ன சொன்னார் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமே தவிர, இந்த இடத்துல வந்து இயேசு 10வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். எங்க படிச்சிருக்கோம் இந்த மாதிரி? இயேசு அதை கேட்டு தேவகுமாரன் ஆச்சரியப்பட்டார். அந்த மாதிரி படிச்சிருக்குமா? தேவகுமாரனே ஆச்சரியப்படுத்தின மனுஷன் இவன், சாதாரணப்பட்ட மனுஷன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், பார்க்கலாம் நம்மளையும் இந்த மனுஷனை பார்த்து ஆச்சரியப்பட முடியுமா அப்படின்னு, நம்மளும் பார்த்து ஆச்சரியப்படணும். அப்பதான் அது சரியா புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு விதத்தில் மத்தேயு இது வரைக்கும் மேல பேசிட்டு வந்தவர் இப்போ இயேசுடைய இதயத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு வாசலை கொடுக்கிற மாதிரி, அவர் ஆத்மாக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. அவர் வந்து அவர் சொன்னதை மாத்திரம் கேட்கிறவங்க இல்ல, அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்றதும் நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியுது. ரொம்ப அதிசயம். இயேசு அமேசிங் மேம்னுவாங்க, உண்மையாவே இவன் தான் அமேசிங் மேம். தேவகுமாரனே அமேஸ் பண்ணிட்டானே, ஆச்சரியப்பட்டார். எங்க போட்டு யார பார்த்து ஆச்சரியப்பட்டாருன்னு கடிந்து கொண்டா அப்படிதான். இயேசுவே ஆச்சரியப்படுத்தின மனுஷன், நூற்றுக்கு அதிபதி. இந்த மாதிரி எல்லா இடங்களையும் இல்ல, இன்னும் ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. இதுதான் ஒண்ணு, இத பாப்போம். முதலாவது என்ன இந்த மனுஷன்ல ஆச்சரியம்னா, இந்த மனுஷன் பல தலைப்புகளை சொல்றேன். இந்த மனுஷன் தேவ மனிதர்களை நேசித்தவர். எப்படி தெரியும்? லூக்காவை பாத்தீங்கன்னா, லூக்கா 7:4 இருந்து படிச்சீங்கன்னா, இவ நேரா வராம இந்த யூதர்களை அவர் அனுப்புறாரு. அந்த யூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க? லூக்கா 7:4,
அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள்.
யோசிச்சு பாருங்க, முதல் ஆச்சரியம், யூதர்கள் வந்து இப்படி பிடிக்காத, புறமதஸ்திரைய பிடிக்காத ரோமன்ஸ் இன்னும் அருவருக்கிற அந்த யூதர்கள், யூதர்கள் தலைவர்களே வந்து ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இயேசு கிட்ட ரெக்கமெண்டேஷனோடு வர்றாங்க. இவன் பாத்திரன், எப்படிப்பா இவன் பாத்திரனானா, யாருக்குமே பாத்திரன் இல்லைன்னு நீங்க, இவன் பாத்திரன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியம், அதுவே ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா வரணும், ரொம்ப ஹெட்லைன்ஸா வரணும். ஏன் இவன் ஆச்சரியம்? இவன் நம் ஜனங்களை நேசித்து நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க யூதருக்கு, எக்கச்சக்கமான பணம் கொடுத்து ஒரு பெரிய ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். எவ்வளவு ஆச்சரியம்! ஒரு சோல்ஜர்ஸ் அருவறுப்பான் யூதர்களை, ரோமன் சோல்ஜர்ஸா இருக்கிறவங்க எப்பப்பார் அவங்களுடைய வேலை என்ன, இந்த யூத மதத்தை எப்படிரா ஒழிப்போம்னு வேலை. இந்த ஆலயத்தை ஒழிச்சவங்க ரோமருங்க தான். அப்பேற்பட்ட ரோமன் சோல்ஜர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கானே, இது பெரிய ஆச்சரியம் இல்ல? என்னென்ன ஆச்சரியம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போ ஒரு ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சை நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஃபுல்ல ஸ்பான்சர் அவங்க தான். அது நியூஸ்ல வந்தா, ஹெட்லைன்ஸ்ல வந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியம். அவங்க அரசியல்களே திட்டுவாங்க, அவங்க சென்ட்ரல திட்டுவாங்க, ரொம்ப பிரச்சனை வரும், அவங்க ஜனங்களே அப்செட் ஆவாங்க. அதே மாதிரி தான் இந்த செஞ்சுரியன் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு, மற்ற செஞ்சுரிஸ் எல்லாம் கோவம் வரும், அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா இதாகும், அதெல்லாம் பத்தி கேர் பண்ணாம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான் யூதர்களுக்கு. பெரிய ஆச்சரியம், அதுவே ஹெட்லைன்ஸ். பெரிய பணம் கொடுத்து அந்த கட்டி கொடுத்துருக்கான், அதனால இவன் பாத்திரன், இவன் வித்தியாசமான மனுஷன். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட எல்லோரும் அருவறுக்கக்கூடிய யூதர்களை, ரோமருங்க அருவறுக்கக்கூடிய யூதர்களை இவன் நேசித்து, நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த நேசத்தை வெளிப்படுத்தும்படி முற்றிலுமா ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு தேவ ஜனங்களை நேசிச்சிருக்கிறான் இந்த நூற்றுக்கு அதிபதி. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க உடன்படிக்கை ஜனங்க, இவங்க இவங்களுடைய மதத்தை பற்றிய உண்மையான நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கு. இவன் கட்டின ஆலயம் வந்து இன்னைக்கும் இருக்கு, ஆனா அதெல்லாம் பாலழிஞ்சு போயிருக்குன்றாங்க. ஆனா ரொம்ப சிறந்ததா எவ்வளவு பணம் போட்டு கட்டியிருப்பான்னு காட்டுதான், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், ரொம்ப பணம் போட்டு அவங்க ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான், ரொம்ப சிறந்த விதத்தில். பாருங்களா, பெரிய மனுஷன் தான், அவனுடைய அன்பை காமிச்சிருக்கான். பாருங்களா, அதான் பாக்குறோம் நம்ம. இவன் வந்து எப்படி இது முடிஞ்சிருக்கோம், எப்படி இது முடிஞ்சிருக்கோம், நம்ம யூகம் தான் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு மனுஷங்களை ஆள வரும்போது, இவன் புறமதஸ்தான் இவங்களை ஆள வரும்போது, அந்த மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எபிரேயர் பைபிள படிச்சிருப்பான், பழைய ஏற்பாடு படிச்சு, நம்ம கடவுள் மாதிரி இவங்க இல்லை, இவருடைய கடவுள் வித்தியாசமான கடவுள். அதை படிக்க படிக்க ஆவியானவர் அவனுக்குள்ள வேலை செஞ்சிருக்கலாம், வேலை செஞ்சு இதுதான் மெய்யான தெய்வம்ன்ற நம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கலாம். அவன் தீர்க்க தரிசனங்கள்லாம் படிச்சிருக்கலாம், படிச்சு மேசியாவை பத்தி தீர்க்க தரிசனங்கள்லாம் படிச்சு அறிஞ்சு அவனுக்கு விசுவாசம் உள்ளுக்குள்ள வந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, நூற்றுக்கு அதிபதினா அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் அவனுடைய கையில இருக்கு. அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியணும். இயேசுவை பத்தி அவன் கேள்விப்படலாம், இப்படி வந்திருக்கிறாரு, இதை பண்றாரு அப்படின்னு. அவனுக்கு பல ஏற்பாடுல இருந்த ஞாபகங்கள், அவன் படித்த காரியங்கள்லாம் அதெல்லாம் இவர் நிறைவேற்றிட்டு வராருன்றது இயேசு மேலேயே அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். பாருங்களேன், மத்தே ஏன் இதை எடுக்கிறாருன்னா, இவ்வளோ பைபிளை படிச்சு இவ்வளோ வசனங்களை தெரிஞ்ச யூதருங்க நீங்க, பரிசேயருங்க நீங்க, வேத பாரகருங்கன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க, ஒரு புறமதர்சன் வெளியில இருந்து பைபிளை கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எல்லாம் இன்னும் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லையா இந்த விசுவாசம்? எவ்வளோ வெளியில இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டானே, அவங்க கன்னத்துல அரைகிற மாதிரி ஒரு உதாரணம் இது. பாருங்களேன், அவன் இது பண்ணியிருக்கான், விசுவாசம் அவனுக்கு வந்திருக்கு. இதான் பெரிய ஒரு இதுதான், ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று, இது இன்னொரு ஆச்சரியம், ஒரு இந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மாஸ்க் கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், பெரிய மாஸ்க், எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு வேலையை இவன் செய்திருக்கிறத பார்க்குறோம். சரி, இதை தேவ பயம் உள்ள ஒரு யூதன், ஒரு புறமதஸ்தன் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவர் இந்த யூதர்ம வந்து இவங்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே அவன் பார்த்துறேன் அவனுக்கு சுகம் கொடுங்க இல்லைங்களா. பாருங்க, இதில் இருக்கிற ஆச்சரியம், இந்த யூத தலைவருங்க இயேசு சுகம் பண்ண முடியும்னு நம்புறாங்க, நம்பி அதை வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க புறமதஸ்தனின் சார்பாக. ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய், இவர் ஏன் இந்த அற்புதம் செய்ய முடியுது, இவர் தானே மேசியான்றது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அனுப்புனவனுக்கு நம்பிக்கை இருக்கு, வந்து கேட்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐரணி ரொம்ப விந்த. ஒரு இவன் முதலாவது, இவன் ஏன் ஆச்சரியப்பட்ட மனுஷன், ரோமன் சோல்ஜரா புறமதஸ்தனா இருந்தாலும் யூதர்களை நேசித்து கலாச்சாரம் தன்னுடைய அரசாங்கத்துக்கு விரோதமாகவே யூதர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். அதுல இவனுடைய ஆச்சரியத்தை பார்க்கலாம். ரீசண்டா ஒரு நியூஸ், குளோபல் முழு எத்தனையோ நாடுகள் விரோதமாக அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய கேபிட்டல் வந்து எருசலேம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். போன வாரம் அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் அறிவித்த எல்லா பிரசிடென்ட்டும் சொல்லுவாங்க, ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து பொதுவாகவே இஸ்ரேலில் நேசிக்கிறவங்க, ஏன்னா அவங்க ரூட்லேருந்து தான் இவங்க வந்தாங்க, அங்கேருந்து தான் மேசியா வந்தாருன்னு நேசிக்கிறவங்க. இவர் போன வாரம் அறிவித்தார், எல்லா பிரசிடென்ட்டும் சொல்லுவாங்க நாங்கள் அறிவிச்சிடுறோம் இஸ்ரேல் எருசலேம கேபிட்டலாக பண்ணுறோன்னா, யாருமே அதை நிறைவேற்றினதில்லை. ஆனால் எல்லாருக்கும் குளோபல் அப்போசிஷனுக்கு விரோதமாக டொனால்டு ட்ரம்ப் தைரியமாக அதை செஞ்சார். டெல் அபீவ்ல இருந்து எடுத்து இப்போ கேபிட்டல் வந்து அவருடைய எம்பசி எல்லாம் அங்கே மாற்ற போறார். அது ரொம்ப ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா, எல்லாம் குளோபல் அப்போசிஷனுக்கு விரோதமாக செஞ்ச ஒரு செயல் இது. எல்லாருமே டர்க்கி முஸ்லீம் வேர்ல்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு எல்லாருமே, ஆனால் நீங்கள் என்னன்னா சொல்லுங்க நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிருக்கிறாரு அந்த மனுஷன். ஒரு பெரிய காரியம்தான் அந்த அந்த மாதிரி ஒரு காரியம் இது. பாருங்களேன், முதலாவது இந்த மனுஷன்ல இருக்கிற ஆச்சரியம், இஸ்ரேல் ஜனங்களை நேசிச்சு அவருக்கு ஒரு ஆலயம் கட்டது மாத்திரம் இல்ல, மிக மிக தாழ்மை உள்ள மனுஷன், மிக தாழ்மை உள்ள மனுஷன். மனுஷ லெவல்ல பேசணும்னா, இவர் ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் நூற்று அதிபதி, ஒன்னும் இல்லை, இவர் ஒரு ஆர்டர் கொடுக்கணும், இயேசுன்றவர் எங்க இருக்கிறாருன்னு போய் பார்த்து அவரை பிடிச்சிட்டு நான் வந்தேன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னா, இயேசு ஒரு நல்ல குடிமகனாக இருந்தால் வந்து அவரை பார்க்கணும், அவ்வளோதான் அவர் ஆர்டர் கொடுக்க வேண்டியது. ஆனால் இவ்வளோ பொலிட்டிக்கல் பவரு, இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ வல்லமை இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆர்டர் கொடுக்காம இவர் அனுப்புறாரு இயேசுவை பார்த்து கண்டுபிடிச்சி அவரை கெஞ்சி கேட்கறதுக்கு இவர் அனுப்புறாரு. பாருங்களேன், அவர் ஜென்டைல், அதுவும் யூதர்களை அனுப்புறாரு, தானே வரும்படிக்கு வரல, ஏன்னா தானே வந்தா தான் பாத்திர நல்ல அப்படின்னு உணர்ந்து வர்றார். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு முறை இருந்துச்சு, புறமதஸ்தருங்க வந்து அவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க, ஏன்னா புறமதஸ்தர் வீடு வந்து தீட்டுப்பட்டதுன்னு நினைப்பாங்க, அவங்களுடைய பாத்திரங்கள் தீட்டுப்பட்டது, அந்த வீடு சாபத்தில் இருக்கு அப்படின்னு. புறமதஸ்தர்னா யாரு, நம்ம தான், நம்மளை தான் அப்படி நினைப்பாங்க, தீட்டுப்பட்டவங்க, விக்கிர ஆராதனை செய்யறவங்க, அப்படி இப்படின்னு நினைச்சு அவங்க வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பிலாத்து வீட்டுக்குள்ளேயே அவங்க போல, இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஏன்னா தீட்டுப்பட்டது, பிலாத்துக்கு அதுக்கே கோபம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும், இவரும் அந்த அதை உணர்ந்தவராக என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ரொம்ப தாழ்மை உள்ள மனுஷன். அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் உணர்ந்து இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இவர் வந்த அப்ரோச் நூற்றுக்கு அதிபதி, பெரிய அதிகாரம் பவர் உள்ளவர், இயேசுக்கு தன்னுடைய பிரதிநிதியாக சில யூத தலைவர்களை அனுப்பினது மாத்திரம் இல்லை, 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, ஒரு கமாண்ட் கொடுக்கல, வந்து சுகம் பண்ணும், வந்து ஹெல்ப் பண்ணும்னு இல்லை, என்ன வேண்டிக் கொண்டார். அந்த வார்த்தை வந்து பிச்சை எடுத்துக்கிற மாதிரி, பிச்சை எடுக்கிற ஆண்டவரே இறக்கும் செய்யும், இறக்கும் செய்யும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனுஷன், ரொம்ப தாழ்மை, ரொம்ப தாழ்மை. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப இரக்கமுள்ள மனுஷன், ரொம்ப இரக்கமுள்ள மனுஷன். ஏன், இது யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், தன்னுடைய வேலைக்காரனுக்கு. லூக்கால என்ன போட்டிருக்கு, டியூலாஸ்ன்ற ஒரு வார்த்தை, அதாவது தன்னுடைய அடிமைக்கு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரோமர் அரசாங்கத்தில் வந்து அடிமை, ரோம உலகத்தில் அடிமையை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அடிமை ஒரு பொருட்டே கிடையாது, அடிமையை மதிக்கவே மாட்டாங்க. அவன் செத்தாலும் ஒண்ணு, அவன் உயிரோடு இருந்தாலும் ஒண்ணு, ஒண்ணவே மதிக்க மாட்டாங்க. ஒரு குதிரைக்கோ ஒரு நாய்க்கோ கொடுக்கிற மதிப்பு கூட ஒரு அடிமைக்கு இல்லை. உனக்கு ஒரு அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த ஸ்டேட்டஸும் இல்லை, எந்த ஓட்டு போடுற உரிமையும் கிடையாது. உன் அடிமைய நீ கொன்னா யாருமே உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் உயிரோடு விடலாம், சாகலாம், ஒரு மிஷின் மாதிரி, எந்த மதிப்பும் இல்லை அவனுக்கு. அவன் மூஞ்சி சரியில்லாம் மூஞ்ச உடைச்சிரு, அவன் கால் சரியில்லாம் காலை உடைச்சு, யாருமே ஒரு மிஷின், அவ்வளோ அவ்வளோதான் ரோபோ. அவன் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணலாம் அவன். அதுதான் ரோமர், கொடுமையான ரோமர் உலகம் அடிமைகளை நடத்தினது. அப்படி ஒரு கொடுமையான உலகத்தில் தன்னுடைய அடிமை, வியாதி பிடிச்ச அடிமை, இந்த மாதிரி இந்த கொடுமையான வியாதியில் இருக்கிற அடிமை மேல இந்த மனுஷனுக்கு எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ இறக்கம் உள்ள மனுஷன். அந்த அடிமைக்காக இயேசுவை தேடி மன்றாடி அந்த யூத தலைவர்களை கூட்டி தன்னுடைய சார்பாக பேச சொல்லிக்கு ஒரு வேண்டி அவன் அனுப்புறான். என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், அவன் வேதனையில இவனும் பங்கெடுக்கிறவனா வருகிறான். இந்த பாருங்க, ஒன்னு நான் இது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு உணர்ந்தது, ஏன் இந்த குஷ்டரோகத்தை எடுத்துட்டு இந்த நூற்றுக்கு அதிபதியை கொடுக்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன் இந்த மலப்பிரசங்கத்தை எடுத்து முடிச்சுட்டு மலப்பிரசங்கத்தை ஒரு வாழ்க்கையில காட்டுற மாதிரி காட்டுறார், ஒரு உதாரணங்களை காட்டுற மாதிரி காமிச்சிட்டு வர்றார். தேவ கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செஞ்சிச்சுன்னா, அவன் ஒரு குஷ்டரோகமா இருக்கட்டும், அவன் நூற்றுக்கு அதிபதியா இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்ற ஒரு மாதிரி நமக்கு இங்க காண்பிக்கப்படுது. பாருங்களேன், என்ன ஒரு குஷ்டரோகி உதாரணம் முடிச்சுட்டு, ஒரு குஷ்டரோகி மாத்திரம் இல்லப்பா, பிச்சைக்காரனா, ஆவியில் எளிமை உள்ளவனாக துயரப்படுகிறவனாக, அவன் மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல பெரிய பவர் உள்ள நூற்றுக்கு அதிபதி, மிலிட்டரி பவர், அரசாங்கம், எவ்வளவு பணம் இருக்கும் அவங்கிட்ட, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்னா எக்கச்சக்கமான பணம், வசதி உள்ள ஒரு மனுஷன், எவ்வளவு அரசியல் வல்லமை உள்ள மனுஷன், அவனுக்கும் அந்த மலப்பிரசங்கத்துல இருக்கிற 8 குணங்கள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. அது காட்டுற தேவ கிருப ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செஞ்சுச்சுன்னா வரக்கூடிய கனிகளை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த மனுஷனுக்குள்ள தேவ கிருபையின் கனிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், அவனுடைய ஆவியின் எளிமைத்தனத்தை பார்க்கிறோம். இயேசு கிட்ட வந்து நேரா முகமுகமா நிக்கிறது கூட நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பார்த்துறேன் இல்லை ஆண்டவரே, எவ்வளவு ஆவியில் எளிமை, எவ்வளவு துயரப்படுறான், தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை குறித்து அவன் எவ்வளவு துயரப்படுகிறவனா பார்க்க, எவ்வளவு இரக்கம் உள்ளவனா இருக்கிறான். ஒரு கொடுமையான ரோமர் உலகத்துல அடிமைக்கு எந்த மதிப்பும் தராத, அடிமையெல்லாம் கேவலமா நடத்தக்கூடிய ஒரு உலகத்துல, மிருகத்தை விட கேவலமா நடத்தக்கூடிய ஒரு உலகத்துல தன்னுடைய அடிமை கொடிய வேதனை படுறானேன்னு நினைச்சு அவ வேதனைய தான் படுற மாதிரி முயற்சிகள் எடுத்து அந்த வேதனையிலேருந்து அவனை காப்பாத்தணும்னு போறான் பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதெல்லாம் பார்க்கல இந்த மனுஷன்ல, அந்த குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஒன்னன்னா வருது பாருங்களேன். அந்த மனுஷனுக்குள்ள தேவ ஜனங்களை அவன் நேசிக்கிறான், ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான், இரக்கம் உள்ளவனா இருக்கான், இருதயத்து சுத்தம் உள்ளவனா இருக்கான். பாருங்க, கடவுளுடைய கிருபை பெற்றவன், எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் என்ன தாழ்மை, என்ன தாழ்மை, எவ்வளோ தாழ்மை. ஆவியில் எளிமை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை பாருங்க, இதுல ரொம்ப 6வது வசனத்துல அது கொஞ்சம் நம்ம கவனிக்க முடியாம போயிடலாம். ஆனா அவன் வந்து எந்த அளவுக்கு தாழ்மைனா, ஆர்டர் பண்ணலாம் வந்து, எவ்வளவு பவர், அதிகாரம், மிலிட்டரி பவர் வச்சு 100 சோல்ஜர்ஸ் கூட வந்தாங்கன்னா என்ன மாதிரி, ஒரு 2 பேர் கூட இருந்தா போதும் போலீஸ்கார் என்ன ஆட்டம் போடுறாங்க அரசியல்வாதிங்க. இவன் 100 சோல்ஜருக்கு அதிபதி வந்து வெறும் ரிக்வஸ்ட் சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய வேதனை பண்றான். வேற ஏதாவது கேட்டானா, நீங்க வந்து செய்யணும், நீங்க வந்து வெறும் ரெக்வஸ்ட் சொல்றான், உங்க விருப்பம், உங்களுக்கு சித்தமானா நீங்க ஏதாவது செய்யுங்க, சுத்தமானா சொஸ்தமாக்குங்க, எந்த ரிக்வஸ்டும் எந்த டிமாண்டும் எதுவுமே வைக்கல, வெறும் ரிக்வஸ்ட் தெரியப்படுத்துறான். என்ன தாழ்மை, ஆவியில் எளிமை பார்க்கிறோம். நம்மளாம் ஜெபம் பண்ணும்போது இப்படியா ஜெபம் பண்றோம்? நம்முடைய தேவைகளை தெரிவிச்சு உன் சித்தத்தை செய்யும் ஆண்டவரே இல்லை, இதை செய்யும் ஆண்டவரே, இதை செய்யும் குடும்ப ஆண்டவரே அப்படின்லாம் இல்லை, வெறும் ரிக்வஸ்ட். எப்படி அப்ரோச் பண்றான் பாருங்களா, அவனுடைய அப்ரோச்சே அதிசயம், அப்ரோச்சே அதிசயம். யூத மேசியான்னு உணர்ந்து அது மாத்திரம் இல்லை, எப்படி கூப்பிடுறான் அவன், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. நான் வெறும் சும்மா லார்ட் சார்ன்ற மாதிரி இல்லை, உண்மையாகவே உணர்ந்திருக்கிறான். இவருக்கு தேவ பிரசன்னத்தில் அவர் இருக்கிறான், இவர் தான் கடவுள்னு உணர்ந்திருக்கிறார். ரெண்டு வாட்டி சொல்றான் ஆண்டவரே, ரெண்டு வாட்டி பாருங்க அவனுடைய தாழ்மைய. இந்த யூதர்கள்லாம் வந்து சொல்றாங்க அவர் பாத்திரர், அவர் பாத்திரன்றாங்க. ஏன்னா ஆலயத்தை கட்டி கொடுத்து நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், எக்க பொருளாதார உதவி செஞ்சதுனால பாத்திரம் ஆயிட்டார் அவர். ஆனால் இவர் சொல்ற இவனுக்கு தெரியும், நான் பாத்திரர் அல்ல ஆண்டவரே அப்படின்னு இவன் வந்து சொல்றான். பாருங்க ஏழாவது வசனத்தில் இயேசு கொடுக்கிற பதில் என்ன,
நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார்.
இதுவும் இன்னொரு பெரிய ஆச்சரியம், நான் வந்து என் வீட்டில் அவன் சொன்னது கவனிச்சு பாருங்களேன், என் வீட்டில் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் வரேன், எங்க வரேன், உன் வீட்டுக்குள்ள வரேன். அது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், அங்க எல்லாரும் ஆ, ஒரு யூதன் போய் அந்த வீட்டுல போறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பேதுருவை பிடிச்சி திட்டுன்னு திட்டினாங்க அப்போஸ்தல நடுவர்கள் 11ல், ஒரு அவித்த சேதனம் செய்யப்பட வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தியா நீ அப்படின்னு திட்டினாங்க, அப்போஸ்தலரை திட்டினாங்க. அதுக்கு முன்னாடியே எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இயேசு யூதர்களுக்கு மத்தியில் போறாருன்னா அது பெரிய புரட்சி, நான் போற யூத ஒரு புறமதஸ்தன் வீட்டுக்குள்ள அப்படின்னும் போது அது பெரிய ஆச்சரியம். நான் வந்து சுகம் பண்ணணுமா, நான் வரேன், நான் வரேன்னு ஒரு பெரிய ஷாக்கிங் இது, நானே வரேன். இன்னொன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மத்தேயுல அந்த புறமதஸ்த ஒரு லேடி வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னா இயேசுவே சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது. அந்த மாதிரி கேவலமா ட்ரீட் பண்ண மக்களுக்கு வீட்டுக்குள்ள இவர் போற அப்படின்னு ரொம்ப, அது ரொம்ப வினோதம். அந்த யூத அவங்க முறையின்படி அந்த பாரம்பரியத்தின்படி ரொம்ப விரோதமா இருந்துச்சு. பேதுருவியை ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னு நாம் பார்க்கலாம். அந்த ஒன்னு அப்போஸ்தலர் நடுவர் 14:3 அவர் சொல்றாரு, ஒரு யூதனுக்கு புறமதஸ்தர் கூட சேர்றது முறை இல்லை, அதோ சமாரியன் ரொம்ப மோசம். லூக்கால என்ன பார்க்கிறோம்னா அவர் ஆக்சுவலா சொன்னது மாத்திரம் இல்லை, அவர் எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டார், வரவும் ஆரம்பிச்சு. நூற்றுக்கு அதிபதி வீடு எவ்வளவு தூரம் இருக்காங்க, அங்கிருந்து நூற்றுக்கு அதிபதி பார்க்கறான், விஷயம் வருது, அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு அவன் பயந்து போய் உடனே நடுநடுங்கி போய் வேலைக்காரங்களை ஃபாஸ்டா அனுப்பி அவன் சொல்ல வைக்கிறான். என்ன சொல்ல வைக்கிறான், 8வது வசனத்துல,
நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம்
இல்ல 8 சரி படிங்க.
அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது
பாருங்களேன், வீட்டுக்கு சமீபமா வந்துட்டாரு, அந்த டைம்ல வரட்டி அனுப்புறான் வேலைக்காரங்களை போய் அவருக்கு சொல்லுன்னு. திரும்பி மத்தேயுல படிப்போம், மத்தேயு 8 என்ன சொல்றாரு,
நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தமாவான்.
பாருங்க ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, பாத்திரல்ல, கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒருவேளை அந்த ஜூவிஷ் கலாச்சாரத்தை சென்சிட்டிவ் அவனுக்கு இருக்கலாம், அது மாத்திரம் இல்ல, ஏன்னா அது இயேசு அவர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா போகும் இல்லைங்களா, பெரிய ப்ராப்ளமா போகும். அது மாத்திரம் இல்லாம இவன் வந்து உண்மையாவே இயேசு யார் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வந்ததுனால, இயேசு யார் என்ற உணர்வு அவனுக்கு வந்ததுனால, அவன் எவ்வளவு அபாத்திரமான பாத்திரம் இல்லாத ஒரு பாவி என்ற உணர்வு அவனுக்கு வந்ததுனால தான் அவனால இப்படி சொல்ல முடியுங்க. அவன் அரசியல் எவ்வளவு பெருசா இருக்கலாம், அவனுக்கு வசதி எவ்வளவு பெருசா இருக்கலாம், 100,000 சோல்ஜர்ஸ் அவன் கீழே இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பாவி பாத்திரம் இல்லாதவன்ற ஒரு உணர்வு அவனுக்கு வந்ததுனால தான் அவன் அப்படி சொல்ல முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே மாதிரி பேதுரு வந்து இயேசு மீன் பிடிக்க போகும்போது நைட்டெல்லாம் பிடிச்சா என்ன என்ன கிடைக்க போகுது அப்படின்னாரு. ஆனால் மீன் பிடிச்சி மீன் எக்கச்சக்கமான மீன் கப்பலில் நிறைஞ்ச உடனே பேதுரு யாருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோன்ன உடனே என்ன சொன்னார், என்னை விட்டு அகண்டு போங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என்னை விட்டு போங்க ஆண்டவரே, நான் பாவி, நீங்க என் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட நான் பாத்திரன் இல்லை ஆண்டவரே. அதே மாதிரி தான் இவ உணர்றான், ஐயோ நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க எவ்வளவு பரிசுத்தரு, நான் பாவி ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வராதிங்க ஆண்டவரே என்ற ஒரு அபாத்திர தன்மையை அவன் உணர்ந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி பாருங்களேன். அப்படிதான் கேட்கிறான், அன்வாதி, நான் தகுதி இல்லை ஆண்டவரே. மத்தவங்க அவனை தகுதின்னு சொல்லலாம், ஆனா அவன் தகுதி இல்லை அப்படின்றான் பாருங்களேன். ஏழு ஏழு லூக்கா ஏழுல ஏழுல என்ன சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாய் எண்ணவில்லை, உன்கிட்ட வந்து முன்னாடி நிக்கிறதுக்கும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே. என்ன ஒரு அதிசயங்க, எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ரிச் மேன், எவ்வளவு அதிசயமான மனுஷன், எந்த அளவுக்கு ஆவியில் எளிமை பாருங்களேன், எந்த அளவுக்கு ஆவியில் எளிமை, நான் தகுதி இல்லை ஆண்டவரே. என்ன ஆவியில் எளிமை, எத்தனை பேர் நம்ம இந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில கற்றுருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனையே தான், நம்முடைய பிரச்சனையே தான், நம்முடைய அபாத்திர தன்மை நமக்கு தெரியல. அது காண்டி உணர்ந்தோன்னா கண்ணு திறக்கும், அப்பதான் கண்ணு திறக்கும். எல்லாத்துக்கும் நான் தகுதி, எனக்கு ஏதோ கெட்டது நடந்துடக்கூடாது, எனக்கு ஏதோ பிரச்சனை, என்னை யாரும் இன்சல்ட் பண்ணிடக்கூடாது, என்னை யாரும் தப்பா நடத்திடக்கூடாது, எல்லாம் நான் பெரிய ஆளு நான். அதுதான் நம்முடைய பிரச்சனையே, அதுதான் நம்ம பிரச்சனையே. அதனாலதான் தேவ கிருபையே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, தேவ கிருபையே கிடைக்கிறது இல்லை. இந்த மனுஷனுடைய பாடத்தை பாருங்க, என்னைக்கு நமக்கு கிருபையின் கண்ணு திறக்குமோ, என்னைக்கு பரலோக வாசல் கதவு திறக்குமோ, நம்முடைய அபாத்திர தன்மையை நம்ம உணரும் போது தாங்க, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவர், பாத்திரன் அல்ல, நரகத்துக்கு பாத்திரன், நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத நிலைக்கு பாத்திரன் ஆண்டவர். என்ன ஆகந்த வானாதி வானங்களுக்கு மேல் நம்முடைய பெருமை, நம்முடைய அகங்காரம் இல்லைங்களா, என்ன அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, என்ன அவங்க மதிக்கல, என் பேச்சு கேட்கல, எனக்கு வீட்டுல வச்சு பத்திரிக்கை கொடுக்கல, நான் என்னத்துக்கு அந்த கே, என் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வராத அவங்ககிட்ட நான் என்னத்துக்கு போனோம், என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரன் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம், வி ரியலைஸ் தி அன்வர்தினஸ். அப்பதான் அந்த பரலோக பட்டுன்னு பரலோக கதவு திறக்கிறது. எப்போ ஒரு மனுஷன் ஆவியில் எளிமை உள்ளவனா பிச்சைக்காரனா தன்னை உணர்றானோ, அவன் நூற்றுக்கு அதிபதியா இருக்கலாம், இந்த உலகத்துல பெரிய சொத்து இருக்கலாம், 100 பேர் அவன் பேச்ச கேட்கலாம், என்னதான் இருக்கட்டும், தன்னுடைய தரித்திர தன்மை எப்போ அவன் உணர்றானோ அப்பதான் பிதா அவன் கண்ணை திறந்தாருன்னு அர்த்தம், அப்பதான் பரலோக ராஜ்ய கதவு அவனுக்கு திறக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இல்ல, அது வரைக்கும் இல்ல. ஏன், எவ்வளவுதான் உனக்கு இருந்தாலும் அதெல்லாம் உன விட்டு சீக்கிரம் போக போற காரியங்கள், அதெல்லாம் உன்னதில்ல, உக்கரான காரணம் ஆண்டவர் பராமரிப்பு போட்ட பிச்சை அதெல்லாம் உண்மையில. உறவும் சரி, உன்னுடைய வசதியும் சரி, வீடும் சரி, உன்னுடைய உடம்பும் சரி, எல்லாம் பராமரிப்பு போட்டு அதெல்லாம் உனக்கிட்ட போயிருச்சுன்னா, நீ ஒரு பிச்சைக்காரன், அதை எப்ப எவன் உணர்வான், அவன் உணர்ந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் வெறும் பெருமைதான், சபைக்கு சேர்றது, ஆண்டவர்கிட்ட வர்றது வந்து ஆண்டவருக்கு நம்ம செய்யற நன்மை. ஏசு பாவம் இல்லையா, அவர் செத்துட்டு போயிட்டாரு, நீங்க ஏதாவது அவருக்கு செய்ய வேணாமா, தான் கிறிஸ்தவம். இன்னைக்கு அவருக்கு போடுற பேர் சபைக்கு வர்றதே நம்ம பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம நேரத்தெல்லாம் விட்டு நம்ம வந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம எவ்வளவு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிறோம். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவம், நான் பாத்திரன் அல்ல. எங்க அப்படிப்பட்ட ஒரு சபையில இப்படிப்பட்ட மக்கள் நிறைந்த சபையா இருந்துச்சுன்னா, அந்த சபை ஓஹோன்னு ஆண்டவர் பயன்படுத்துவாருங்க. நாங்க பிடிச்ச சாபமே நம்முடைய அபாத்திர தன்மையை நமக்கு தெரியலையே. பெரிய ஆளுங்க நம்ம, நம்ம பார்வையில நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து நம்ம படிப்போமே, என்ன தாழ்மை, என்ன தாழ்மை, முன்னாடி வர்றது கூட தாழ்மை இல்ல, தகுதி இல்ல, நம்ம வீட்டுலாம் போட்டுக்கிறோம், யாராவது போடுவாங்களா, இந்த வீடு கிறிஸ்து வருவதற்கு தகுதி இல்லாத வீடு, நான் தகுதி இல்லாத மனுஷன் இல்லைங்களா. ஜென்டைல் சாஷ்டாங்கமா உழுந்திருக்கிறான் பாருங்களேன், எப்படி எவ்வளவு தாழ்மை, அவனுடைய பாவத்துல சீரழிந்த மனுஷனாக அவன் உணர்ந்திருக்கிறான் தன்னுடைய முக்திதாக்கள். நம்மள யோசிச்சு பாருங்க, நம்மளும் இந்த ஜாதி தானே, நம்ம இதை விட கேவலமான ஜாதி, நம்ம நம்ம முக்திதாக்கள்லாம் என்ன, பெரிய இவங்களா, பெரிய ஞானிகளா, குரங்கையும் கல்லையும் மண்ணையும் கும்பிட்ட ஜாதி நம்ம, என்ன அருவறுப்பான ஜாதி நம்ம, கானானியரை விட மோசமான ஜாதி நம்ம. கானானியர் ஒரு 2-3 கடவுளை தான் வச்சுட்டு இருந்தாங்க, பாலம் அஸ்திராத்தம் கும்பிட்டு, 3 கடவுளை வச்சு கும்பிட்ட ஜாதியில இருந்து வந்த புறமதஸ்தர்ல கேவல கானானியரோட கேவலமான புறமதஸ்தர் தான் நம்ம முக்கிதாக்கணும், பெரிய இவங்களா, பெரிய பருப்புங்களா நம்ம. யார் நம்ம எவ்வளோ நம்முடைய அபாத்திர தன்மை என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே எவ்வளோ தீட்டுப்பட்ட ஜாதியிலேருந்து நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ மோசமான இதுலேருந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ சாபங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் அபாத்திரர் ஆண்டவரே, எவ்வளோ பெரியவர் நீர், எவ்வளோ பரிசுத்தர் நீர், எவ்வளோ டிக்னிட்டி உள்ள, எவ்வளோ அதிகாரம் உள்ளவர் நீர். நான் யாரு? நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்றோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடைய பாத்திர தன்மையை நம்ம உணர முடியுங்க. இவன் அப்படி உணர்ந்த மனுஷன், அதனால தான் அப்படி பேசுறான். இதே ஒரு பாருங்களேன், கண்ண கடவுள் திறந்திருக்கிறார், நான் தகுதி இல்லை ஆண்டவர், எவ்வளவு அழகான ஒரு காட்சி. ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதியா நம்மள மாதிரி நான் ஒரு ஆரம்பத்தில் எலக்ட்ரிஷியன் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் மேல வந்து அப்படி வர முடியாது. ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சியோ பெயிண்ட் வேலை செஞ்சியோ மேல வர முடியாது. பெரிய படிப்பு இருந்திருக்கணும், பெரிய தாளந்துங்க இருந்திருக்கணும், எவ்வளவு மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்திருக்கணும், எவ்வளோ போர்களில் தான் நிரூபிச்சிருக்கணும் தன்னை, இல்லைங்களா? எத்தனை போர் ரேங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி எவ்வளோ அது அனுபவத்தோடு எவ்வளோ இதோடு வந்திருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல் மேன். அதெல்லாம் மேலே வந்த மனுஷன் தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்திருக்கிறானே. நம்ம ஒரு காடு வீடை கட்டிக்கிட்டு அது மேலே நின்றுக்கிட்டு நம்மளுடைய பாத்திரத்தன்மை ஆங்காரத்தையும் வானாதி வானங்கள் எட்டி போகுது நம்முடைய பெருமை. இவன் கத்துக் கொடுக்க மாட்டானா தாழ்மைனா என்னன்னு நமக்கு, ஆவியில் எளிமைனா இவங்கிட்ட பார்த்து படிக்கணுமே. நம்முடைய அகங்காரம் கொல்லாதே, அதுதானே நம்மள கெடுக்குது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் துயரப்படுகிறானே அவன் பாவத்துக்காக, நான் தகுதி இல்ல. எந்த அளவுக்கு துயரப்பட்டிருக்கிறானா, கிறிஸ்து முன்னாடி வந்து நிக்கிறதுக்கும் நான் தகுதி இல்ல ஆண்டவரே அப்படின்னு உணர்றான் பாருங்களேன், உணர்றான். இதெல்லாம் துயரப்பட்டு இதெல்லாம் வேண்டி இவ்வளவு தாழ்மை, இவ்வளவு வேண்டுதல், இவ்வளவு மனதுருக்கத்தோடு அவர்கிட்ட கெஞ்சிருது யாருக்காக? தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமைக்காக, நான் எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ற ஒரு அடிமைக்காக இவ்வளவு கெஞ்சிர. இரக்கம் உள்ள மனிதன், நம்ம வீட்டில் வயசு கிட்டேயே நமக்கு இரக்கம் இல்லையே, நம்ம வேலைக்காரங்கிட்ட எங்க இரக்கம் காட்டுவோம்? இரக்கம் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனால் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இறக்கம்னா என்ன? நான் உங்க சொன்ன ஞாபகம்லாம், மற்றவங்க படுற துயரத்தை பார்த்து அவங்க தோலுக்குள்ள பார்த்து உள்ள போய் ஐயோ பாவம்னு பார்த்துட்டு போறது இல்லை, அவங்க படுற வேதனையை அவங்க தோலுக்குள்ள போய் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து அந்த வேதனை என் வேதனையை எடுத்து அது ஏதாவது செய்யணுமே அவங்களுக்குன்னு அவன் அந்த அளவுக்கு இறக்கம் பட்டு அவன் அடிமை செத்து போனா அவருக்கு ஒரு லாஸ் இல்லை, ஒரு பைசாக்கலா வியாதி பிடிச்சவன் தூக்கி அவனை எங்கேயோ போடுங்கயா ஹாஸ்டல்ல எங்கேயோ போட்டு விடுங்கயான்னு இல்லை, ஒரு லாஸ் அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு பார்த்து இறக்கத்தோடு ஓடி போய் ஆளுங்களை கூட்டி அனுப்புறான் இயேசுகிட்ட. ஆண்டவரே வந்து இறக்கம் காமியம், தேவ கிருபை இப்படித்தான் செய்யும் ஒரு மனுஷனை. அவன் எவ்வளோ பெரிய இவனா இருக்கட்டும், நமக்கு இது செஞ்சிருக்குதா? திஸ் இஸ் த இவன்தான் சாமன் அந்த மவுண்ட் மேன், மலை பிரசங்கத்தின் மனுஷன் இவன் தான் பாருங்களா. என்ன தாழ்மை, எவ்வளோ வெக்கப்படுத்திடுறான் இந்த மனுஷன் நம்மள, எவ்வளோ பவர்ஃபுல் மனுஷன், எவ்வளோ பவர்ஃபுல் மனுஷன், எவ்வளோ தாழ்மை. ஓகே, அவன் வீடுனா எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுக்குள்ள வராதிங்கன்னா என்ன வீடு ரொம்ப அழுக்கா இருந்திருக்குமா? அந்த ஊர்லயே அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினவன் அவன் வீடு எப்படி பேலஸ் மாதிரி இருந்திருக்கும்? என் வீடு பெரிய இது இருந்திருக்கும். அவனுடைய ஆத்மீக தன்மையை நினைச்சா வீடை பத்தி அவனுக்கு பெருமை இல்லை பாருங்களேன். நான் தீட்டுப்பட்டுறேன், என் வீடு தீட்டுப்பட்டது, நாங்கள் பாத்திரம் இல்லை ஆண்டவர், நீங்க வராதிங்க. இயேசுவை பத்தி எவ்வளோ பெரிய உயர்ந்த எண்ணம் அவனுக்கு. சரி, யோசிச்சு பாருங்க, அவன் பொசிஷனு, அவன் இது யூத சபைக்கு கொடுத்த யூதர்கள்லாம் அவனை மதிக்கிறாங்க, வரவேற்க வேண்டிய யூதர்களே அவன் பாத்திரன்னு சொல்ற மனுஷன் அவன் இப்படி சொல்றான். அதான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி மக்கள் சபையில நிறைந்திருந்தா எவ்வளவு வித்தியாசமா அந்த சபை இருக்கும், எவ்வளவு அந்த சபையை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஏன் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துறதுல தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல தெரியுமா? இப்ப இருக்கிறத விட ஒரு நாலு நாக்கு நம்மளை உயர்த்தினார்னா போதும், கொஞ்சம் உயர்த்தினார்னா போதும், நம்முடைய அகங்காரம் தாங்க முடியாது, தாங்கவே முடியாது. அதான் நான் இப்போ புது இடம் நம்ம கட்டியிருக்கோம், கொஞ்சம் வசதியான இடம், நல்ல இடம் இருக்கும்போது டெய்லி நான் ஜபிக்கிறது ஆண்டவரே இன்னும் தாழ்மையை கொடுக்கும், ஒருபோதும் ஆங்காரம் எனக்கு வந்துடக்கூடாது, ஆண்டவரே ஒருபோதும் இந்த இதுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே இறக்கத்தை கொட்டுறாரோ அந்த அளவுக்கு நம்ம முகம் குப்புற விழுவும் போது, முகம் குப்புற பாத்திரத்தன்மையை உணரும் போது அந்த அளவுக்கு அதிகமாக தாங்க அவர் ஆசீர்வதிப்பார். எப்போ ஆங்காரம் நமக்கு வருதோ அதோடு முடிஞ்சு நம்ம கதை, கீழே தான் போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம முகக்குப்புற உழுறமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். மனசுல வச்சுக்கோங்க, இந்த மனுஷனை பாருங்க, தாழ்மை, அவ்வளவு பெரிய தாழ்மை. ஒருபோதும் அங்காரம் வரக்கூடாதுங்க. என்ன தாழ்மை காட்டுறாங்க, தாழ்மை மாத்திரம் இல்லை, அடிசியாக அமேசிங் மேன் தான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, எட்டாவது வசனத்தில் எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல நம்பிக்கைனா, ஆண்டவரே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற உங்களுடைய நீ அதிகாரம் உள்ளவர், நீ என் வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளவு பெரியவர், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, வெறும் வார்த்தை வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், என் சூழ்நிலை எல்லாம் மாறிப்போம் ஆண்டவரே, என் சூழ்நிலை எல்லாம் மாறிப்போம், வார்த்தை போதும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய கண்ணியத்தையும் உயர்வு தன்மையும் பத்தி அவனுக்கு மதிப்பு இருக்கு பாருங்களேன். தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்த மனுஷன் கிறிஸ்துவுடைய பாத்திர தன்மையை எந்த அளவுக்கு அவன் உணர்ந்திருக்கிறான் பாருங்களேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. மத்தேயு வந்து இந்த இவனை வச்சு நமக்கு அந்த அவனுடைய விசுவாசத்தை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறார். கிறிஸ்துவை வந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ஆண்டவரே என்னும் போது இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய மனுஷங்க. ஏன்னா ஆண்டவரேன்னு ஒரு ரோமன் சோல்ஜர் அவன் பதவியை பிரமாணம் செய்யும் போது ஆண்டவரேன்னு கூப்பிடணும்னு வாழ்க்கையில ஒருத்தரை தான் கூப்பிடணும், அது யாரு, சீசரை மட்டும்தான். சீசர் மட்டும்தான் ஆண்டவர், வேற யாரும். அதான் சீசருடைய படம் இருக்கும் பிளாக்ல, காயின்ஸ்ல சீசருடைய படம் இருக்கும், சீசரே கர்த்தர் அப்படின்னு சீசரே ஆண்டவர்னு அந்த காயின்ல இருக்கும், அவங்களை மட்டும்தான் கூப்பிடணும். இவரை போய் அவன் ஆண்டவரே, புதிய ஏற்பாடு அப்புறம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் காலத்துல வரும்போது இவங்களை சீஷர்களை பிடிச்சி சபையில் இருக்கிற மக்களை பிடிச்சி ரத்த சாட்சி எத்தனையோ பேர் கொன்னதுக்கு என்ன தர்ம காரணம், சீசரே ஆண்டவர் சொல்லுங்க, அது சொல்லல அவங்களுக்கு ரத்த சாட்சியை சாவடிச்சிருவாங்க. சொல்லாதவங்க எத்தனையோ பேர் செத்து இருக்கிறாங்க ரத்த சாட்சியா, ரெவலேஷன் தான் நம்ம பாக்குறோம். இந்த மனுஷன் அதுக்கெல்லாம் முன்னாடியே ரோமன் அரசாங்கமா இருந்து கிறிஸ்துவ போய் ஆண்டவரேன்னு சொல்லும் போது தன் பதவிக்கே உல வச்சுக்கிட்டது. இவருக்கெல்லாம் தெரிஞ்சுனா எவ்வளவு பிரச்சனை ஆகும், எதை பத்தியும் கேர் இல்லை, இவர் தான் ஆண்டவர், அவர் ஆண்டவர் தான் கூப்பிடுவார், எவ்வளவு ரிஸ்க் எவ்வளவு இது, ஆனா ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். பெரிய ரிஸ்க் இல்ல அந்த மனுஷன் பாருங்களேன், அவர் பதவிக்கே பெரிய பிரச்சனை கொண்டு வரும்படிக்கு. அதுல இருக்கிற ரொம்ப ஒரு ஆச்சரியம், அது மாத்திரம் இல்ல, அவன் தகுதி இல்லாதவனை பாக்குறது மாத்திரம் இல்ல, இயேசுடைய கண்ணியத்தை தகுதி தன்மையை உயர்வா பாக்குறது மாத்திரம் இல்ல, இயேசுடைய அதிகாரத்தை பத்தி அவன் புரிஞ்சுக்கிட்ட அவனுடைய அறிவை பாருங்களேன். எத்தனை பேர் நம்ம புரிஞ்சிருக்கிறோம், ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க,
நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்,
என்ன சொல்றாரு இவரு, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறவன், எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் அதிகாரம் ரோமர் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் ஒருத்தனை போ நான் போறான், வா நான் வரான், செய்ய நான் செய்யறான், என்னுடைய அதிகாரத்துக்கு விளைவுகள் வருது ஆண்டவரே, அதிகாரத்துக்கு உள்ள மனுஷன் நான், எனக்கு இன்னொருத்தருக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரம் உள்ள மனுஷன் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதிகாரத்தை நல்லா புரிஞ்சவன் நான், எனக்கு அதிகார அத்தாரிட்டி நான் என்ன தெரியும், அத்தாரிட்டி உன் வாயிலிருந்து வர அதிகாரம் எனக்கு என்னன்னு தெரியும் ஆண்டவரே, நான் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிற நானே போ நான் வா போது வா நான் வருது என்னுடைய, ஆனா எந்த அதிகாரத்துக்கும் கீழ்படியாத உன்னத அதிகாரம் உள்ளவர் நீர், நீர் ஒரு வார்த்தை சொன்னா என்னென்ன விளைவுகள் நடக்க முடியாது ஆண்டவரே, ஏன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற நான் செய்யும் போதே சொல்லும் போதே இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது, எல்லா உன்னத அதிகாரம் உள்ளவர் வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் நீர், நீர் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆண்டவர், அதிகாரம்னா எனக்கு என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் இந்த யூதர்களுக்கு புரியாம இருக்கலாம், எந்த அதிகாரத்தோடு நீ பேசுகிறீர், அவனுக்கெல்லாம் புரியாது, அது எனக்கு புரியும் ஆண்டவரே, உன் வார்த்தையின் அதிகாரம், உன் வார்த்தையின் அதிகாரத்துல வியாதிகள் ஓடுது ஆண்டவரே, உன் வார்த்தையின் அதிகாரத்துல பிசாசு மிரண்டு ஓடுது ஆண்டவரே, உன் வார்த்தையின் அதிகாரம் என் சூழ்நிலைகள்லாம் மாத்த முடியும் ஆண்டவரே, அது எனக்கு தெரியுது ஆண்டவர், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் அதிகாரம் எனக்கு புரியுது ஆண்டவரே, அவனுக்கு புரிஞ்சிருக்குங்க, அவனுக்கு புரிஞ்சிருக்கு, அவன் பேசுறான் பாருங்களேன் எப்படி சொல்றான், ஆண்டவரே எல்லா அதிகாரத்துக்கு சுப்ரீம் அண்ட சராசரத்துல எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கிறது, நீர் சொன்னா போதும், நீ சொன்னா போன, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், மத்தேயு காஸ்பல் முடியறதே இயேசு வானத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது இல்லைங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் இவர் பாருங்களேன், ஒரு கமாண்ட், நான் கொடுத்த கமாண்டில் அந்த அதிகாரத்துக்கு கீழ்படியாமல் போனாங்கன்னா ரோமர் இவர் அதிகாரத்துக்கு கீழ்படியாமல் எம்பரர் பிரச்சனை வரும். உம்முடைய அதிகாரத்துக்கு எவ்வளோ எல்லாமே கீழ்படியுது. உன்னத அதிகாரம் உள்ளவராச்சே ஆண்டவரே, நீர் அல்டிமேட் அத்தாரிட்டி. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடுத்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்.
இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வர்ஸ். நான் சொன்ன மாதிரி என்னை பார்த்து ஆச்சரியப்படவானா நம்ம? இயேசு ஆச்சரியப்பட்டார், இயேசு ஆச்சரியப்பட்டார். அவர் கண்ணெல்லாம் மேலே போயிருந்திருக்கோம், கண்ணெல்லாம் இப்படி திறந்து ஆ அப்படின்னு அவரே சர்ப்ரைஸ் ஆகிருக்கிறார். என்ன ஒரு மனுஷன், என்ன ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளேயா நான் பார்க்கலையே இல்லைங்களா? வசனத்தை படிக்கிறீங்க, வேறு பல ஏற்பாடு உடன்படிக்கை மக்கள் நீங்க, ஆபிராமன் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தெரியறீங்க, விருத்த பேதனம் செஞ்சுக்கிட்டோன்றீங்க, கம்யூனியன்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயா நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே, இப்படிப்பட்ட விசுவாசம் இந்த மனுஷனுக்கு இருக்கேன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். உள்ளுக்குள்ள அவரை தொட்டுட்டான் அப்படின்ற இல்லைங்களா? உள்ளுக்குள்ள தொட்டுட்டான், உள்ளுக்குள்ள தொட்டுட்டான். அது மாத்திரம் இல்லை, இந்த மனுஷன்ல மாத்திரம் வித்தியாசம் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பேதுரு ஒரு வாட்டி, நீ ஜீவனுள்ள குமாரனுடைய கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்துன்னும் போது இயேசு என்ன சொன்னாரு? பேதுருவே, இது மாம்சமோ ரத்தமோ இது உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதா ரகசியமா என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இது அப்படின்னா. அதே மாதிரி தான் இங்க நடக்குது. ஏசு ஆச்சரியப்பட்டு இந்த மனுஷன் பெரிய திறமைன்றதுனால இல்ல, பிதா அவர் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். இவர் சொல்லல நூற்றுக்கு அதிபதி, நூற்றுக்கு அதிபதிய உனக்கு இந்த அளவுக்கு விசுவாசமோ, இந்த அளவுக்கு பவரான விசுவாசமோ உனக்கு ஏற்பட்டது என் பிதா உனக்கு அது வெளிப்படுத்தினதுனால். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறவு ஆடல் அப்படின்லாம். ஃபாதர் வந்து மகன் ஊழியம் செய்ய வந்திருக்கிறான், மகனை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எல்லா ஃபாதருக்கும் பிடிக்கும் இல்லையா இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிருவேன், ஒழிச்சு வச்சுட்டு இப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா அப்படியே ஆச்சரியமா, இப்போ ஜெருசா ஏதாவது பார்த்தான்னா அப்படின்வா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசை நம்மளுக்கு, நம்ம பிள்ளைங்க சர்ப்ரைஸ் ஆகிறது பார்க்கறதுக்கு எவ்வளோ. ஒரு இடத்துல ஒரு பைசைக்கிளை ஒழிச்சு வச்சுட்டு திடீர்னு அதை திறந்து காட்டும் போது அது முகத்தில் என்ன தான் பார்க்கணும்னு இருக்குமே, அந்த மாதிரி அப்பா செய்கிறாரு தன் பிள்ளைக்கு. இப்படி ஒரு விசுவாசத்தை காமிச்சு ஃபாதர் வந்து மகனை ஆச்சரியப்படுத்துறாரு. இது ஹாரிசான்டலாக கூட ஆச்சரியப்படுறார், எங்க அப்பா என்ன மாதிரி என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. மாம்சமோ ரத்தமோ இந்த மனுஷனுக்கு இது வெளிப்படுத்தல, பிதா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுத்து தன் மகனுக்கு ஆச்சரியப்படுத்துறார். பார்க்கல, அதான் பார்க்கிறோம். சரி, இதோட நம்ம முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன ஒரு அதிசயமான விசுவாசம், சில பயன்பாடுகள் நம்ம பார்த்து முடிப்போம். மத்தேயு வந்து பரிசுத்தாவின் மூலமாக இந்த மனுஷனுடைய உதாரணம் ஏன் நமக்கு எடுத்து காட்டணும், இயேசுவே ஆச்சரியப்படுத்துறவர் ஏன் எடுத்து காட்டணும், இப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம பத்து படிக்கணும் என்பதற்காக, இப்படிப்பட்ட விசுவாசத்துக்காக நம்மளும் ஜெபம் பண்ணணும் என்பதற்காக. ஏன் நமக்காக மரித்து நமக்காக எவ்வளோ செஞ்சு முடிச்ச, இன்னும் இயேசு சாகல, இன்னும் ஒண்ணுமே எவ்வளோ காரியங்கள் மீட் பண்ண காரியங்கள் நடக்கல, அதுக்கு முன்பதாகவே எவ்வளோ பெரிய விசுவாசம் அவருடைய அதிகாரத்தின் மேல நம்பிக்கை மேல எல்லாம் பார்த்த நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ள நம்மளை பார்த்து ஒரு ரெண்டே இடத்துல தான் போட்டிருக்கு இயேசு ஆச்சரியப்பட்டாரு. இது ஒண்ணு, இவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்னும் மார்க்ல போட்டிருக்கு அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு எவ்வளவு பேச்சுகளை பேசி இன்னமும் அவங்களுக்கு ஒரு விசுவாசமும் நம்பிக்கை அவர் மேல வரல. நம்மள எதுல பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவாரு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வருஷமா என் வசனத்தை படிச்சு எவ்வளோ சத்தியங்களை சொல்லி கொடுத்து என் வார்த்தைகளை அற்புதங்களை எல்லாம் கேட்டு இன்னமும் அவங்களுக்கு ஜபம் பண்ற அளவுக்கு விசுவாசம் இல்லை, என் வார்த்தையின் அதிகாரத்தின் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. நம்மளை பார்த்து இயேசு அங்க பார்த்து ஆச்சரியப்பட்டது எதுக்குன்னா, இவர் கார்பெண்டர் தானே, இங்கதானே நான் அவங்க அம்மா இருக்குது, இங்கதானே அவங்க பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தன்னுடைய நசரேயன் ஊர்ல அவரை பார்த்து நம்பலையா அவங்கள, அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இவங்களுடைய அவிசுவாசத்தை பாருங்களேன். மார்க்ல படிச்சு பாருங்களேன், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, மார்க் ஆறுல வருது, ஆச்சரியப்பட்டு உங்களுடைய அவிசுவாசத்தை ஆச்சரியப்பட்டார். ரெண்டு இடத்துல தான் முழு வேதத்திலே ஆசை. எதை பார்த்து இயேசு நம்மள ஆச்சரியப்படுவாரு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு செஞ்ச ஆண்டவருக்கு நம்ம எந்த விதத்தில் விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துறோம்? வேற என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம ஆண்டவர்கிட்ட ஒரு ரூபாவும் பெற முடியாது, ஒரு கிருபையும் பெற முடியாது. விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்க முடியாது, பிரியமாவே இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு, அவரை தேடும் போது, அவர் ராஜ்யத்தை தேடும் போது பலன் அளிக்கிறார்னு விசுவாசித்து வரும்போதுதான் அவர் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? எப்படி இருக்கு உங்க விசுவாசம் கேட்டு பாருங்க. கிரியை இல்லாத விசுவாசம், எனக்கு இருக்குங்க விசுவாசம், நான் விசுவாசிச்சிட்டேங்க அப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்க விசுவாசம் இந்த குணங்கள் வெளிப்படுத்துதான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த மனுஷனுடைய குணங்கள், ஆவியில் எளிமை உள்ளவன், நூற்றுக்கு அதிபதி, எவ்வளவு தாழ்மை. நம்ம பத்துக்கே அதிபதி இல்லை, எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை, எவ்வளவு அகங்காரம். தாழ்மையை கொடுத்திருக்கா நம்ம விசுவாசம்? தாழ்மையை கொடுத்திருக்கா? நம்ம பத்தியும், நம்முடைய குடும்பத்தை பத்தியும், பாரம்பரியத்தை பத்தியும், நம்முடைய அனுபவத்தை பத்தியும், அது எந்த விதமான பெருமையும் நமக்கு வராம நம்ம விசுவாசம் உடைச்சிருக்கா? நம்மள நம்ம வீட்டை பத்தி எவ்வளவு கேவலம், தன் குடும்பத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட பார்த்தேன் நல்ல ஆண்டவரே. அந்த அளவுக்கு தன்னுடைய ஆவியில் எளிமை உள்ளவனா, துயரப்படுகிறவனா இருந்திருக்கான். அந்த அளவுக்கு நம்ம துயரப்பட்டிருக்கிறோமா? நம்ம பாவத்தை நினைச்சு, பாரம்பரியத்தை நினைச்சு, ஆண்டவருடைய மகிமையை நினைச்சு துயரப்பட்டிருக்குமா? நான் பார்த்தேன் நல்ல ஆண்டவரே. அந்த சபை, பெரிய சபையை பத்தி உணர்வு இருக்கா நமக்கு? இயேசு நம்மளை பார்த்து நம்முடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியம்தான் படுவாருங்க, வேதனையோடு ஆச்சரியப்படுவார். இவ்வளோ கேட்டு, இவ்வளோ சத்தியங்களை கேட்டு இவங்களுக்கு எவ்வளோ குறைவான விசுவாசம். சீஷர்களை பார்த்து திட்டினார், அற்ப விசுவாசிகளே, அவங்களை பார்த்து திட்டினார், ஆச்சரியப்படல. அந்த மாதிரி நம்மளுக்கு திட்டுற மாதிரி நமக்கு இருக்கு. இந்த மனுஷனை பார்த்து நம்ம படிக்கணுங்க. எவ்வளோ சத்தியத்தை கேட்டிருக்கோம், அவருடைய அற்புதம் கேட்டிருக்கோம், ஏன் அவர் மேலே விசுவாசம் இல்லை? ஏன் இவ்வளோ பரிதாகமான விசுவாசம்? கிறிஸ்துவுடைய வார்த்தையில, வெறும் வார்த்தை சொல்ல ஆண்டவரே போதும், என் சூழ்நிலை எல்லாம் மாறி போவோம். அது இருக்கா நமக்கு? அந்த அளவுக்கு ஊக்கமாக நம்ம ஜெபம் பாருங்களேன். இயேசுகிட்ட எப்படி வராம பாருங்களேன். நான் வர்றது கூட தகுதி இல்லை, செய்யறது கூட தகுதி இல்லை, தான் என் தேவை ஆண்டவரே. எல்லா அதிகாரம் உள்ளவர், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி இருக்கா நம்ம ஜெபம்? அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க, உங்களை சிந்திச்சு பாருங்க, தான் நம்ம பார்க்கணும். வாழ்நாள் எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். அந்த விசுவாசம் நமக்கு இல்லையே, விசுவாசம் இல்லாம தான் இங்க கெட்டு போறோம். தேவனுக்கு பிரியமா இருக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு விசுவாசம் பார்க்குதா? எல்லா அதிகாரமும் உள்ளவர் அவர், எல்லா அதிகாரமும் அவருக்கு உள்ளது. அந்த அதிகாரத்தை பார்த்து அவருக்கு இது பண்ணுதா? நம்மளை தான் நம்ம கேட்டுக்கணும். நம்ம நம்முடைய அபாத்திர தன்மையும், நம்ம வெறும் சிருஷ்டிப்புகள் மாத்திரம் இல்லை, நம்முடைய சீரழிந்தவர்கள், சீரழிந்து மாத்திரம் இல்லை, கானானியரோட மோசமான ஜாதியில் பிறந்தவர்கள், புறமதஸ்தர்கள், நம்ம முப்பிதாக்கள் அப்படி இருந்து அவங்க எவ்வளவு அபாத்திரமான மக்கள். அவர் நம்மளை தெரிந்து கொண்டது, அவர் நம்மளை நேசிச்சது, அவர் நமக்காக மரித்தது வந்து சுத்த கிருபைதான். அது நம்ம மனதை உருக்கி, நம்முடைய அபாத்திரத்தன்மை எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நமக்கு பெருசாகவும், அவருடைய மதிப்பு பெருசாகவும் நமக்கு தெரியும். அது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய அகங்காரம் தான், நம்முடைய பெருமை தான். இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து படிப்போம். இவனுடைய விசுவாசத்தை எங்களுக்கு குடும்ப ஆண்டவரே, இவனுடைய விசுவாசத்தின் மாதிரி நம்ம ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த நம்ம வரணும். ஜெபம் பண்ண எங்கள் நல்ல ஆண்டவரே, பல பாடுகளோடு வாழுகிற மனிதர்கள் நாங்கள், பல உபத்திரவங்களோடு வாழுகிற மனிதர்கள் நாங்கள், வாழ்நாளெல்லாம் வீண் நாளாய் கழிப்பதற்கு ரொம்ப பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள். இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே இந்த பாடத்தை நாங்கள் படித்துக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் எவ்வளோ அபாத்திரர் என்பதை உணர்ந்து, நீர் எவ்வளோ பாத்திரர், எவ்வளவு அதிகாரம் உள்ளவர், எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, குருடான சீரழிந்த பாவ மனிதர்களுக்கு எங்களுக்கு அந்த உணர்வு பிதா எங்களுக்கு கொடுத்தா தவிர மாம்சமோ ரத்தமோ இது கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மனுஷன் போல் நாங்கள் உண்மை ஆச்சரியப்படுத்த உதவி செய்யும். எவ்வளோ சத்தியங்களை கேட்டு எவ்வளோ வருஷங்கள் உண்மை பற்றி அறிந்து நீர் எங்களுக்காக கிருபாதார பலியாக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருந்து சுவிசேஷத்தின் மூலமாக எங்களை கேட்டு எவ்வளோ காரியங்கள் நடந்த பிறகும் இந்த மனுஷங்கள இருக்கக்கூடிய கொஞ்சம் விசுவாசம் கூட எங்ககிட்ட இல்லையே. அன்றே எங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து நாங்கள் வெக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம். எங்களுக்கு இறக்கம் காம்பியோ ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தி இந்த மனுஷன் போல் உயிருள்ள விசுவாசத்தை நாங்கள் அணிந்து ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பெருமை உடைந்து நொறுங்க, எங்களுடைய அபாத்திரத்தன்மை உணர்ந்தவர்களாக தாழ்மையோடு நாங்கள் வாழ, மற்றவர்களோடு இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டிருக்கிற கடைசி பாடல் 390.